நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவியல் தொடர் நிகழ்ச்சி. உங்கள் கேள்விகளுக்கு விடையளிக்கிறார் முனைவர் க. மணி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்போமா?
வணக்கம் நண்பர்களே, அடுப்படி முதல் அண்டம் வரை நிகழ்ச்சியில் மீண்டும் ஒருமுறை உங்களுடன். நம்முடைய கேள்விகளுக்கு விடையளிக்க காத்திருக்கிறார் முனைவர் க. மணி அவர்கள். வணக்கம் சார்.
வணக்கம் நேயர்களே.
சார், ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா பூமி சூடாயிட்டே போகுது, புவி வெப்பமயமாகுதல் அப்படின்றாங்க. அது இந்த வெயில் காலம் வர்றதுக்கு முன்னாலே நம்மளால் உணர முடியுது. எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒவ்வொரு இந்த சம்மரும் ரொம்ப ஹீட் அதிகமாகிட்டே போகுது. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பூமியோட வயசை அதை பற்றி நம்ம கணிக்கும் பொழுது இன்னும் பல மில்லியன்கள் வருடம் இருக்குது, கவலைப்பட வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு முன்னால் இந்த மயன் கேலண்டர் வந்து அதை பற்றி ஒரு பயம் பீதி இருந்துட்டு இருந்தது. சரி, திரும்ப அப்படி வரும்போது பூமி வயசு வந்து பல மில்லியன் இருக்குது, இப்போ கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க. அற்ப உயிர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்நாள் ஒரு மணி நேரமோ ஒரு நாளோ ரெண்டு நாளோ, மனிதர்களுக்கு சராசரியாக எடுத்துட்டோம்னா 60-70. அப்போ இந்த மில்லியன் அப்படிங்கும்போது நம்மளால் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு, ஒரு கற்பனை கேட்டாத அளவு அது அதிகம். இந்த பூமி எப்போ தான் சார் தோன்றுச்சு, அதோடய வயசு அதை பற்றி சொல்லுங்களேன்.
இந்த பௌதிக இயல் ஜியாலஜின்னு சொல்கிறோம் இல்லையா, மண்ணியல், இந்த ஜியாலஜிக்கல் ரிசர்ச் பண்ணுறவங்க ரேடியாக்டிவ் எலிமெண்ட்ஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. கதிர்வீச்சு பொருட்கள், இந்த பொருள்லேருந்து எப்போவுமே ஒரு கதிர் வந்துகிட்டே இருக்கும், அது ஆபத்தானது. இதை தான் நம்ம வந்து அணு உலைகளிலும் பயன்படுத்துகிறோம். அந்த பொருட்களை யுரேனியம் போன்ற பொருள், யுரேனியம் மட்டும்தான் கதிர்வீச்சு தரும்னு அர்த்தம் இல்லை, புளோட்டோனியம்ன்ற ஒன்று இருக்குது. இது போன்ற ஆபத்தான அணுசக்தி தருகின்ற பொருளுக்கு மட்டும்தான் கதிர்வீச்சு உண்டு நினைக்கூடாது. நம்ம தண்டாளம் சாப்பிட்ற அந்த உணவு இட்லி சாம்பார் போன்றதுலேயும் கதிர்வீச்சு இருக்குது. கறி கார்பன் டை ஆக்சைடு, காற்றில் கலந்துருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடில் கார்பன்லேயும் கதிர்வீச்சு கார்பன் டை ஆக்சைடு உண்டு. ஒவ்வொரு அணுவிலையுமே ஐசோடோப்னு ஒன்று இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. அது மாதிரி கார்பனுக்கு ஒரு ஐசோடோப்பு உண்டு, சோடியத்துக்கு ஐசோடோப்பு உண்டு, ஸ்ட்ரான்சியத்துக்கு ஐசோடோப்பு உண்டு, மெக்னீசியத்துக்கு உண்டு. இந்த ஐசோடோப்புகள் வந்து ஒரே மாதிரி அணு, ஆனால் அதனுடைய எடை மட்டும் வித்தியாசமாக இருக்கும். அந்த எடை வித்தியாசத்தினால அது ஒரு பண்பு, எடை வித்தியாசம். இன்னொன்று வந்து கதிர்வீச்சு விடும், இந்த எடை வித்தியாசத்தினால கதிர்வீச்சு விடக்கூடியது இருக்குது. அப்போது ஐசோடோப்புகளை ரெண்டாக பிரிக்கலாம், எடை அணு எடையில் மாறுபடுகின்ற ஐசோடோப்பு, கதிர்வீச்சு தருகின்ற ஐசோடோப்பு, ரேடியேஷன் ஐசோடோப்ஸு, என்னது வந்து மாஸ் ஐசோடோப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய அடிப்படையில் பூமியுடைய வயசை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அது எப்படி இது முடியும் அப்படின்னா, 1 கிராம் கற்பூரம், நல்ல சதுரமாக ஒரு கெட்டியான கற்பூரத்தை வச்சுக்கிறீங்க, அது காற்றுல ஆவியாகிட்டே இருக்கும். அது ஆவியாகிற வேகம் வந்து அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் அது ஆவியாகிட்டே இருக்கும். ஒரு நாள் கழிச்சு வந்து பார்க்குறீங்க, அந்த கற்பூரம் வந்து இப்போ பாதி ஆகிடுச்சு, 500 மில்லிகிராம். ஏன்னா 1 கிராம் வந்து பாதி 500 மில்லிகிராம். மறுநாள் வந்து பார்க்குறீங்க, ஒரு நாளில் முதல்ல எவ்வளோ தீர்ந்தது, 500 மில்லிகிராம் கரைஞ்சி போச்சு. இப்போ 2வது நாள் 500 கரைஞ்சிடும் இல்லையா. அப்போ 2வது நாள் அங்கே கற்பூரம் இருக்கக்கூடாது, ஆனாலும் பாதி இருக்குது. அப்புறம் நேற்றை விட இன்றைக்கி அதனுடைய ஆவியாகின்ற அந்த கரைந்து போகின்ற வேகம் குறைஞ்சிருக்கு. மறுபடியும் இப்போ வந்து 0.5 கிராம் இருக்குது, 250 மில்லிகிராம் இருக்குது. நாளைக்கு வந்து பார்க்குறீங்க, அதில் பாதி இருக்கும். இப்படி பார்க்கும்போது நாம் என்ன சொல்கிறோம், ஒரு நாளைக்கு அது பாதியாக குறையுது அப்படின்றது அதனுடைய வேகம். இது மாறுறது இல்லையே, ஒரு நாளைக்கு முன்னிருந்ததை காட்டிலும் பாதியாக குறையுது. 1 கிராம் வந்து 0.5 கிராம் ஆச்சு, 0.5 கிராம் வந்து 0.5 கிராம் ஆச்சு, 0.5 கிராம் 0.25 கிராம் ஆகுது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நாள் எடுத்துக்குது. அப்போ அது பாதியாகும் வேகம் என்னென்னா 1 நாள் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி கார்பன் கூட 1 கிராம் கறி, C14 கார்பன், அது கதிர்வீச்சு தருகின்ற கார்பன். கறி என்ன, கார்பன்னா கறி தான், அடுப்பு கறி, வைரம் கூட கறி தான், பென்சிலோட ஊக்கு கூட கறி தான், எல்லாமே கறி வகைகள். இந்த கறி கூட கதிர்வீச்சு தந்துக்கிட்டே பாதியாக குறையும், கதிர்வீச்சு ஆக ஆக அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். கார்பன் வந்து நைட்ரஜனாக மாறும், காற்றுல கரைஞ்சி போயிடும். 1 கிராம் கறியை இன்றைக்கி எடுத்து வச்சோம், இது இன்றைக்கி எவ்வளோ வேகத்தில் அது வந்து கதிர்வீச்சு தருகிறதுன்றது பார்க்குறோம், அது எடையை குறையிறது பார்க்குறோம். பார்த்தா அது பாதியாக குறைவதற்கு 5000 வருஷம் ஆகும். 5000 வருஷம் கழித்து அந்த கார்பன் எடுத்து பார்த்தீங்கன்னா 1 கிராம் வச்சுமே இப்போ 0.5 கிராம் தானே இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க. அந்த 0.5 கிராம் அன்றைக்கி எடுத்துகிட்டு மறுபடியும் அது 0.5 கிராமாக மாறுவதற்கு எத்தனை வருஷம்னா, அதே 5000 வருஷம் எடுத்துக்கும். இது வந்து கதிர்வீச்சு வேகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பொருள் எந்த வேகத்தில் கதிர்வீச்சு தருகிறத வச்சு அது எத்தனை வருஷமாக கதிர்வீச்சு கொடுத்துக்கிட்டு இருந்து சொல்லிடலாம் இல்லையா. முதல் 5000 வருஷம் ஒரு வேகமாக கொடுத்துருந்தது, அடுத்த 5000 வருஷம் முன்னே விட காட்டிலும் குறைவாக தான் கொடுக்கும், அடுத்த 5000 வருஷம் இன்னும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இந்த ஆனால் அந்த எடைக்கும் அது கதிர்வீச்சுக்கின்றதுக்கும் ஒரு மாற்றம் ஒரு தொடர்பு இருப்பதை பார்க்கும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பாறை எடுத்துக்குவோம், ஆனைமலையில் ஆனைமுடி, அதுதான் இந்தியாவிலேயே உயரமான ஒரு சிகரம் தென்னிந்தியாவுக்கு இமயமலைக்கு அடுத்ததாக நம்ம சொல்கிறோம். அந்த ஆனைமுடியில் ஒரு பாறை எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரான்சியம் சோடியம் எந்த வேகத்தில் கதிர்வீச்சு கொடுக்குதுங்கிறத பார்த்தோம்னா அந்த ஆனைமுடியில் இருக்கிற கல்லினுடைய வயசை சொல்லிடலாம், அது கல் தோன்றியது எப்போன்னு சொல்லிடலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி கல் இல்லை, கல் தோன்றியும் போது தோன்றி இப்போ இன்றைக்கு வரைக்கும் எவ்வளோன்னு பார்க்கும்பொழுது பார்த்தா கிட்டத்தட்ட 4 பில்லியன் வருஷம் இது வரைக்கும் கடந்திருக்குது அந்த கல் அப்படின்னு தெரியுது. உலகத்திலேயே மிகப்பழைய கல் நம்ம தென்னிந்தியாவில் ஆனைமுடியில் இருக்குது. அப்போ பூமி தோன்றிய போது இருந்த கல் போல் இருக்கு, பூமி கல்லாக மாறிய போது. அப்போ பூமியினுடைய வயசு எப்போ சொல்லலாம், கிட்டத்தட்ட 4.5 பில்லியன் வருஷங்கள் அப்படின்னு நம்ம இந்த ஜியாலாஜிக்கல் முறையில் கதிர்வீச்சு முறையில் கண்டுபிடிக்கிறாங்க. இது ஒரு சான்று. அடுத்து சூரியனுடைய வயசு. வழக்கமாக சூரியன்கள் தோன்றி மறையிறதையும் பார்த்து பார்க்கும்போது அது எவ்வளோ வேகமாக தன்னுடைய கதிர்வீச்சை வெளிவிடுதுங்கிறத வைத்துக்கொண்டு சூரியனுக்கும் வயசு நிர்ணயிக்கிறாங்க. சராசரி சூரியனுடைய வயசு வந்து 10 பில்லியன் 11 பில்லியன் வயசுகள் சொல்கிறாங்க. மேசிவ் ஸ்டார் ரொம்ப குண்டாக இருந்ததுன்னா சீக்கிரமே செத்துடும், ரொம்ப குட்டி ஸ்டார் வந்து மெல்ல தான் சாகும், இப்படி ஒரு வித்தியாசம் இருக்குது. அப்போ ரொம்ப குண்டாக இருக்கிற ஸ்டாருங்களுடைய மாஸை கண்டுபிடிச்சு பார்க்கும்பொழுது அதனுடைய வயசை நிர்ணயிக்கிறாங்க. பார்த்தா ரொம்ப அற்பாயில்லை சாகிறது பார்க்குறாங்க. இது வைத்து கொண்டு பார்த்தால் நம்முடைய சூரியனுடைய வயசு 11 பில்லியன் வருஷங்கள். அப்போ சூரியன் தோன்றிய போது தான் பூமியும் தோன்றுச்சு. முதல்ல சூரியன் தோன்றி அப்புறம் தனக்கு வேண்டிய 9 கோள்கள் அது உற்பத்தி பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து அது தப்பான ஒரு விளக்கம். சூரியன் தோன்றும் பொழுதே சூரியனை தோற்றுவிப்பதற்கு என்ன பொருள் இருந்ததோ அந்த பொருளில் மிச்ச மிதி தான் கோள்களாக மாறிச்சு. நல்ல பொருட்கள் எல்லாம் ஹைட்ரஜன் போன்றதெல்லாம் திரண்டு சூரியனாக மாறிடுச்சு. மீதி பொருட்களெல்லாம் அங்கே இதறி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து ஒன்றோடு ஒன்று கலந்து இப்போது பூமியாகவும் மெர்குரி வீனஸ் ஜூபிட்டர்ன்ற 9 கோள்களை உண்டாகிறது. இதன் அடிப்படையில் பல சான்றுகளை வைத்து பார்க்கும்போது பூமியினுடைய வயது 4.5 பில்லியன் வருஷங்கள்ன்றான். சரி, இந்த பூமியுடைய வாழ்நாளில் அது பலவிதமான சூழ்நிலை கண்டிருக்குது. மனிதன் இந்த பூமிக்கு வந்தது 40,000 வருஷத்துக்கு முன்னாடி தான், ஆனால் அதுக்கு முன்னாடியே பல மில்லியன் பில்லியன் வருஷமாக பூமி இருக்குது. நமக்கு முன்னாடி கரப்பாம்பூச்சி வாழ்ந்திருக்குது, பாம்பு பல்லி எல்லாம் வந்திருக்குது, செடி கொடிகள்லாம் வாழ்ந்திருக்கின்றன, பூச்சிகள்லாம் வந்திருக்குது, மீனெல்லாம் வாழ்ந்திருக்கிறது. நாம் கடைசி நபர், இந்த பூமிக்கு வருகை தந்த கடைசி நபர் நாம் தான். நமக்கு அப்புறம் என்ன வேற்றி புதுசாக இந்த உயிரினம் வரல, நாம் தான் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாம சில நாய்களை உண்டாக்கியிருக்கோம், நானாக பசுக்களை உண்டாக்குறோம், தானியங்களை உண்டாக்கியிருக்கிறோம், இன்னும் தானியங்களை பல ரகங்களை உண்டாக்கியிருக்கிறோம். இப்போ மனிதன் கடைசியால் இவனுடைய வாழ்நாளில் இப்போ பார்க்கும்பொழுது வெப்பம் அதிகமாகிட்டே இருக்குதுன்னு சொல்கிறது பார்க்குறோம். நம்ம தாத்தாங்கள்லாம் கேட்டோம்னா நாங்கள் வாழ்ந்த காலத்தில் எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய வாழ்நாள்லேயே நம்ம குழந்தைகளே பார்க்குறாங்க, வருஷா வருஷம் இந்த சம்மர் லீவிடும் பொழுது எவ்வளோ சூடாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. உலகமே அப்படி சூடு மயமாக இருக்குது. பூமி இப்படி இருந்ததா அப்படின்னா, ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி பூமி இப்படி இல்லை, இதுக்கு ரிவர்ஸில் இருந்தது. பனிவூழ் அப்படின்னு சொல்லுவாங்க, பூமியினுடைய முக்காவாசி பகுதி வந்து பனி மூடியிருந்தது, ஐஸ்கோன் போட்டு நிரப்புன மாதிரி. வடதுருவத்திலிருந்து இந்தியா முழுக்க இன்னும் கடல்லாம் தாண்டி எல்லாமே ஐஸில் முடிந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருந்ததாக சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து மனிதன் தப்பிச்சு வந்திருக்கிறான். அந்த 40,000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிய மனிதன் சென்ற 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2,000 வருஷங்கள் தொடர்ந்து பணியாக இருந்த காலத்தில் எப்படியோ உயிர் பிடிச்சு அவன் வந்திருக்கிறான். அதில் சில இனங்கள் மனிதனோடு சேர்ந்த இனங்கள் அழிஞ்சு போச்சு, நியாண்டர்தால் போன இனங்கள்லாம் அழிஞ்சிடுச்சு, இவன் மட்டும் தப்பிச்சுக்கிட்டான். அப்படி பார்க்கும்பொழுது பூமியினுடைய நீண்ட ஆயுள்ல இதை மாதிரி வெப்பம் ஏற்றதும் இறங்குவதும் ஏற்றுவதும் இறங்குவதும் இருக்கின்ற ஒன்று தான். அதை வந்து நம்ம அது பெருசுப்படுத்தக்கூடாது. அது ஏன் ஏறுது, அது மனிதனால் தான் ஏற்றினான்னு சொன்னீங்கன்னா அது வந்து அவனுடைய அறியாமை. நானே நினச்சி அதை குளிர வச்சுடுவேன், கார்பன் எமிஷனை தடுத்துடலாம், இனிமேல் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாத்தானா பூமி குளிந்துடும் அப்படின்னு சொல்கிறது வந்து இவனுடைய அகம்பாவம் தான். எல்லாவுக்கும் மேலாக அந்த பூமியை காப்பாற்றக்கூடியவற்றுக்கு பூமிக்கே தெரியும். நாம் வந்து நம்ம வேலையை ஒழுங்கையாக பார்த்துக்கிட்டு குடிஞ்ச வரைக்கும் நமக்கு நாமே தீங்கு தெரியாமல் இருந்தால் போதும், பூமியை நம்ம வந்து காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. கூடி சீக்கிரமே இந்த பூமியினுடைய வெப்பமயமாதல் தானாக தணிந்து மறுபடியும் ஒரு குளிர்ச்சி நிலைக்கு போகும். இதெல்லாம் சமாளித்து வருகின்ற உயிர்கள் தான் இந்த உலகத்தில் வாழும்.
நல்லா சொன்னீங்க சார். இப்போ ஹைட்ரஜன் போன்ற நல்ல வாயுக்கள்லாம் சேர்ந்து சூரியனாக மாறுச்சு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அது ரிலேட்டடாக இன்னொரு கேள்வி, ஆக்சி ஹைட்ரஜன் அப்படின்னு ஒரு எரிவாயு பற்றி இப்போ சமீபத்தில் நம்ம கேள்விப்படுறோம், அப்படின்னா என்ன, அதனால் என்ன பயன்கள், அதை பற்றிலாம் சொல்லுங்களேன்.
பேர் வந்து ஆக்சி ஹைட்ரஜன் அப்படிங்கிறதுனால புது வாயு மாதிரி உங்களுக்கு தெரியும், அது வேறு ஒன்றும் இல்லை, வெறும் தண்ணி தான், H2O. ஆக்சிஜன் ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஒன்று ஹைட்ரஜன் ரெண்டு பங்கு, ரெண்டும் சேர்ந்தால் தண்ணி. இதையே இப்படி சொல்கிறாங்க, தண்ணின்னே சொல்லியிருக்கலாமே, H2O சொல்லியிருக்கலாமே. இப்போ தண்ணீரை வந்து நீங்கள் கெமிஸ்ட்ரி படி சொன்னோம்னாக்கா ஆக்சிஹைட்ரஜன் தான் சொல்லணும். நம்ம ஏற்கனவே தண்ணின்னு பேச ஆரம்பிச்சிட்டோம், வாட்டர்னு பேசுகிறோம், நீல் வெள்ளம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் கெமிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து தண்ணீர்னு சொல்ல மாட்டாங்க, வாட்டர்னு சொல்ல மாட்டாங்க, அக்குவான்னு சொல்ல மாட்டாங்க. கெமிக்கல் ஃபார்முலா அப்படி பார்த்தா அது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்ததுனால ஆக்சிஹைட்ரஜன். ஸோ அதில் என்ன சார் புதுசு இருக்குது, இப்போ எரிவாயுன்னு சொல்லி எரிபொருளுங்கிறாங்க, தண்ணியை வச்சு எப்படி சார் எரிக்க முடியும்? ராமலிங்க அடிகளர் தான் அவர் வந்து சிறுவனாக இருக்கும்பொழுது அவர் என்ன நினச்சி தண்ணியை வந்து அகல் விளக்க ஊற்றி எழுதுனதான் அவர் சொல்லுவார். அதுபோல் மகான்கள் வாழ்க்கையில் வேணால் அதிசயம் நடக்கலாம், நம்ம வாழ்க்கையில் தண்ணியை ஊற்றி வண்டி ஓட்ட முடியுமா? முடியும் அப்படின்னு இப்போது பரவலாக பேசிகிட்ருக்குறாங்க. இது ஃப்ராடு பொய் அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் நிறைய எழுதுகிறாங்க. நிறைய வெப்சைட்டுகளை இதை பற்றி சாதகமாகவும் சொல்லுகின்றது, நிறைய பேர் இது பாதகமாகவும் சொல்லிகிட்ருக்குறாங்க. சரி, ரெண்டுத்தையுமே நம்ம என்னன்னு பார்ப்போம். இது எரிபொருள் இப்போது சிக்கனமுங்க நாள், டீசல் விலையெல்லாம் ஏறிகிட்டு இருக்குது, மாற்று எரிபொருள் நமக்கு இப்போ உடனடியாக தேவை. ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்தால் பிடிக்கும், எரியும். ஆக்சிஜன் வந்து எரியை ஊட்டும் பொருள், எரியை ஊட்டும், ஆனால் தானாக எரியாது, அதுக்கு எரிய தெரிகிற சக்தி கிடையாது. ஏதாவது ஒரு பொருளை எரி ஊட்டுக்கூடிய இப்போ வாயு. ஹைட்ரஜன் வந்து எரியும் வாயு. அப்போ எரியும் வாயும் எரி ஊட்டும் வாயும் ஒன்றா சேர்ந்தால் அங்கே சொல்ல வேண்டியதில்லை, நிச்சயம் அங்கே வந்து வெப்பம் உண்டாகத்தான் செய்யும். அந்த வெப்பம் வந்து ஹை டென்சிட்டி எனர்ஜின்னு சொல்கிறாங்க. எனர்ஜி எப்போவுமே டென்சிட்டியில் சொல்லுவாங்க, எவ்வளோ அடர்த்தியாக அதில் இருக்குது அப்படின்ட்டு சக்தி. ஒரு துப்பாக்கி வெடி மருந்தில் வந்து எனர்ஜி வந்து திணிக்கப்பட்டிருக்கு, அது வெடிச்சதுன்னா அதில் துப்பாக்கி எவ்வளோ குண்டு எவ்வளோ வேகமாக போகுதுங்கிறத பார்த்து தெரியும். இரும்பே தொலைக்குது, கண்ணாடியை உடைக்குது, சுவருக்குள்ளே வந்து தொலை உண்டாகுது, மனிதன் உடம்புல ஒரு பக்கம் புகுந்து இன்னொரு பக்கம் வெளிவருதுன்னா அந்த சக்தி, அந்த கைப்பிடி அளவு மருந்து, அந்த கட்டவரல் கணத்தில் இருக்கக்கூடிய மருந்தில் எவ்வளோ சக்தி இருந்ததுன்னா அது வந்து அந்த புல்லட் அப்படி உதைக்கும்னு பாருங்கள். அப்போ எனர்ஜி டென்சிட்டி வெடிமருந்தில் இருக்குது. பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசிவ்னு எடுத்தோம்னாக்கா அதனுடைய எனர்ஜி டென்சிட்டி இன்னும் அதிகம். ஏன்னா ஒரு சின்ன ஒரு சோப்பு கட்டி அளவு இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசிவ் ஒரு பெரிய ஒரு கட்டிடத்தையே வந்து சூக்கு நூறாக உடைச்சிடும், ஒரே வெடிமருந்து. அது மாதிரி நமக்கு சக்தியை வந்து திணிக்க வைக்க முடிச்சதுன்னா மெல்ல 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 அதுலேருந்து எப்போ எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு பெரிய லாரியை கூட ஓட்டுறதுக்கு 30 லிட்டர் 50 லிட்டர் டீசல் ஊற்ற வேண்டியதில்லை, ஒரு ஸ்பூன் ஊற்றினாலே போதும். அப்படிப்பட்ட ஹையர் டென்சிட்டின்னு பார்த்தோம்னா தண்ணியில் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நமக்கு ஆச்சரியமாகவும் இருக்குது, ஏன் இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு தோணுது. பயன்படுத்தணுன்னா முதல்ல தண்ணியை வந்து ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் பிரிக்கணும். அது பிரிக்கிறது சாமானிய காரியம் இல்லை. எவ்வளவு சக்தியை வெளிவிட்டு அது ஒன்றாக சேர்ந்ததோ அந்தளவு சக்தியை கொடுத்தா தான் அது பிரியும். தண்ணியில் வந்து எனர்ஜி டென்சிட்டி அதிகங்கிறது உண்மைதான், அதே டென்சிட்டி இருக்க எனர்ஜி அதுக்குள்ளே திணிச்சால் தான், அடித்தால் தான் அது ரெண்டாக உடையும். எப்பவுமே கெட்டியாக ஒட்டிருக்க பொருளை ஒட்டுறதும் கஷ்டம், ஆனால் உடச்சி அதை பிரிக்கிறதுக்கு அந்தளவு சக்தியை நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா. அப்போது தண்ணியை முதல்ல நீங்கள் பிரித்து கொடுங்க, அதுக்கப்புறம் எனர்ஜி இருக்கலாம்னு சொன்னால் எவ்வளவு சக்தியை கொடுத்து தண்ணியை வந்து ஆக்சிஜனாகவும் ஹைட்ரஜனை பிரிக்கிறோமோ அதே அளவு சக்தி தான் அதுலேருந்து கிடைக்கும். சொல்லப்போனால் அதில் வந்து குறைவாக தான் கிடைக்கும். அப்படி அதிகமான சக்தியை கொடுத்து பிரித்து குறைவான சக்தியை பெற்றோம்னா அது லாபகரமாக இருக்காது. அப்படி பார்க்கும்பொழுது ஆக்சி ஹைட்ரஜன்றது வந்து கேட்பதற்கு ரொம்ப சுவாரஸ்யமாகும், எடுத்து சொல்லும்பொழுது வந்து பயன்படுத்தலாம் தெரியும். ஆனால் அதை விவேகமாக ஆராய்ச்சி இது பார்த்தோம்னா அது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைன்னு தெரியும். ஒருவேளை குறைந்த சக்தியால் தண்ணீரை பிரிக்க முடியும்னு சொன்னால் அதை விட ஒரு பெரிய ஒரு தகவல் எதுவும் இருக்க முடியாது. முடியுமானால் முடியும், தாவரங்களை தான் செய்துட்டுருக்குது. மனிதன் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே செடி கொடிகளில் இருக்கக்கூடிய இலையில் இருக்க பச்சையம் வேர்லேருந்து உரிகின்ற தண்ணீரை ரொம்ப சுலபமாக சாதாரண வெப்பத்தில் சாதாரண அழுத்தத்தில் சூரிய ஒளியை பயன்படுத்திகிட்டே தண்ணீரை உடைச்சி ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் மாற்றிக்கிட்டுருக்குது. இது மாற்றுவதற்கு என்சைம் தேவைப்படுது, அதுவும் அது உற்பத்தி பண்ணுது. அந்த என்சைமில் மேங்கனீஸ்னு ஒரு பொருள் இருக்குது. இப்போ மேங்கனீஸுங்கிற ஒரு பொருளை வச்சுக்கிட்டு சில புரதங்களை பயன்படுத்தி ரொம்ப கனக்கச்சிதமாக தண்ணீரை உடைத்து மலிவான சக்தியில் சூரிய ஒளி இதமான சூரிய ஒளியை வைத்துக்கொண்டே அபாரமான சக்தியை பெற்று நமக்கு குளுக்கோஸை உற்பத்தி பண்ணி தன் வாழ்ந்துகிட்ருக்குது. யாருமே செடி கொடிகளுக்கு எந்த உதவியும் செய்வதில்லை, தனக்கு வேண்டிய தானே உற்பத்தி செய்வதற்கு வேண்டிய ஆற்றலை அது சூரிய ஒளியிலிருந்தும் தண்ணியிலிருந்தும் பெறுகிறது. இந்த தத்துவத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா ஒருவேளை எதிர்காலத்தில் மனிதன் தண்ணீரை வெகு சுலபமாக பிரிக்க முடியும். இப்போதைக்கு பிரிப்பதற்கு வந்து டங்ஸ்டன் போன்ற உலோகமோ பிளாட்டினம் போன்ற உலோகமோ பயன்படுத்த வேண்டி வருது. ரெண்டுமே விலை மிக்கது, பார்த்த போனால் கோல்டை விட விலை அதிகமாக இருக்குது. இப்படி கோல்டை விட அதிகமாக இருக்க ஒரு பொருளை கொடுத்து தண்ணீரை உடைத்து சக்தியை பெறுவதற்கு இப்போ நாம் யாரும் தயாராக இல்லை. ஒருவேளை குளோரோஃபில் எப்படி செய்கிறது, தண்ணீரை உடைக்கிறதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னா எதிர்காலத்தில் அந்த குளோரோஃபிலே பயன்படுத்தி நாம் தண்ணீரை பிரித்து அதை ஆக்சிஜன் நைட்ரஜனாக சேர்த்து இணைக்கும் பொழுது நமக்கு அபரிமிதமான ஆற்றல் பெறலாம். அப்போ ஆற்றல் தட்டுப்பாடு இல்லாமல் மனிதன் வாழ்வான் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.
விளக்கங்களுக்கு நன்றி. வணக்கம் சார்.
வணக்கம் நேயர்களே.
இதுவரை அடுப்படி முதல் அண்டம் வரை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவியல் தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். உங்கள் கேள்விகளுக்கு விடையளித்தார் முனைவர் க. மணி அவர்கள். உடன் உரையாடினார் என். கோமா. உங்களது கருத்துக்களையும் எண்ணங்களையும் எங்களுக்கு தொலைபேசி மூலம் தெரிவிக்க 2431055 என்ற தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள்.